ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட கதைகள் இன்று நம் வாழ்க்கையை வழிநடத்தக்கூடியவை என்று கற்பனை செய்வது கடினம் என்பதுதான் இன்றைய மக்களில் பலர் வேதாகமத்தை பற்றி கடினமாக காணும் ஒரு விஷயமாகும். வேதாகமத்தில் ஆபிரகாமின் விவரங்களை பொறுத்தவரை இது நிச்சயமாக உண்மையாக இருக்கிறது. ஆபிரகாம் சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். அவரை பற்றிய கதைகள் கிட்டத்தட்ட 3600 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டன. ஆனால் கிறிஸ்துவின் சீஷர்களாகிய நாம் இந்த கதைகள் வேதத்தின் ஒரு பகுதியாகும் என்கிற உண்மையை நம்புகிறோம். எனவே இந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு கூட இது பிரயோஜனமானது என்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோம். இந்த உறுதிகளுடன் கேள்விகள் இன்னும் இருக்கின்றன. ஆபிரகாமை பற்றிய இந்த கதைகள் இன்றும் நம் வாழ்விற்கு எவ்வாறு பொருந்தும்? ஆபிரகாமில் இருந்து நம்மை பிரிக்கும் 4000 ஆண்டு இடைவெளியை எவ்வாறு இணைப்பது? இந்த தொடருக்கு பிதாவாகிய ஆபிரகாம் என்ற தலைப்பை நாம் வைத்துள்ளோம். ஏனென்றால் ஆதியாகமம் புத்தகத்தில் ஆபிரகாமின் வாழ்க்கையை ஆராய்ந்து வருகிறோம். 3 அறிமுக பாடங்களில் இது 3வதாகும். மேலும் இந்த பாடத்திற்கான தலைப்பு ஆபிரகாமின் வாழ்க்கை நவீன பயன்பாடு. இந்த பாடத்தில் ஆபிரகாமின் வாழ்க்கையை பற்றிய மேலோட்டத்தை ஆதியாகமத்தில் உள்ள அதிகாரங்களின் நவீன பயன்பாடுகளை குறித்த முறையான வழியில் கவனம் செலுத்துவதன் மூலம் படிப்போம். ஆபிரகாமை பற்றிய கதைகளை நம் வாழ்வில் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்? இன்று அவை நம் மீது என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன? ஆபிரகாமின் வாழ்க்கை நம் உலகிற்கு எவ்வாறு பொருந்தும் என்பதை புரிந்து கொள்ள நாம் 2 அடிப்படை திசைகளில் பார்ப்போம். 1வதாக ஆபிரகாமுக்கும் இயேசுவுக்கும் இடையிலான தொடர்புகள். 2வதாக இஸ்ரவேலின் மூல பார்வையாளர்களுக்கும் சபையில் உள்ள நவீன பார்வையாளர்களுக்கும் இடையிலான தொடர்புகள். ஆபிரகாமின் வாழ்க்கையின் நவீன பயன்பாட்டை பார்ப்பதற்கு முன் முந்தைய பாடங்களில் நாம் கண்டதை மறுபரிசீலனை செய்ய சிறிது நேரம் ஒதுக்க வேண்டும். ஆபிரகாமின் கதை 5 சமச்சீர் படிகளாக பிரிவதை நாம் கற்றுக்கொண்டோம். முதலில் ஆபிரகாமின் பின்னணி மற்றும் அவரின் ஆரம்ப கால அனுபவங்களுடன் 11:10 முதல் 12:9 தொடங்குவோம். 2வதாக பல அத்தியாயங்கள் 12:10 முதல் 14:24 ஆபிரகாம் பிற மக்களின் பிரதிநிதிகளுடன் கொண்ட முந்தைய தொடர்புகளில் கவனம் செலுத்துகின்றன. ஆபிரகாமினுடைய வாழ்க்கையின் 3வது மற்றும் மையப்பிரிவு 15:1 முதல் 17:27 தேவன் ஆபிரகாமுடன் செய்த உடன்படிக்கையை மையமாக கொண்டுள்ளது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் 4வது பகுதி 18:1 முதல் 21:34 ஆபிரகாம் பிற மக்களின் பிரதிநிதிகளுடன் கொண்ட தொடர்புகளுக்கு மாறுகிறது. 5வது பிரிவு ஆபிரகாமின் சந்ததியையும் அவருடைய மரணத்தையும் 22:1 முதல் 25:18 பேசுகிறது. இந்த 5 படிகள் முற்பிதாவின் வாழ்க்கையை சமச்சீர் வடிவத்தில் விளக்குகின்றன. ஆபிரகாமுடன் தேவன் செய்த உடன்படிக்கையை கையாளும் 3வது பிரிவு ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் மையப்பகுதியாக செயல்படுகிறது. 2வது மற்றும் 4வது பிரிவுகள் ஒன்றுக்கொன்று ஒத்திருக்கின்றன. ஏனெனில் அவை இரண்டும் மற்ற மக்களுடன் ஆபிரகாம் கொண்டிருந்த தொடர்புகளில் கவனம் செலுத்துகின்றன. 1 மற்றும் கடைசி பிரிவுகள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் விவரங்களை வழங்குவதன் மூலம் ஒன்றுக்கொன்று ஒத்துப்போகின்றன. கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் இடையில் அவரது குடும்ப தலைமுறையை இணைக்கின்றன. ஆபிரகாமின் வாழ்க்கையின் அடிப்படை கட்டமைப்பிற்கு அப்பால் ஆபிரகாமின் வாழ்க்கையை எழுதுவதில் மோசேக்கு ஒரு நோக்கம் இருந்தது என்பதை முந்தைய பாடங்களிலும் பார்த்தோம். ஏன் மற்றும் எப்படி எகிப்தை விட்டு இஸ்ரவேலர்கள் வெளியேறி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிப்பதை நோக்கி தொடர இஸ்ரவேலுக்கு கற்பிப்பதற்காக மோசே ஆபிரகாமை பற்றி எழுதினார்? வேறு வாரத்தைகளில் கூறினால், ஆபிரகாமில் அவருடைய வாழ்க்கையின் வரலாற்று பின்னணியை பார்ப்பதன் மூலமும் ஆபிரகாமின் கதைகளில் பின்பற்றவும் நிராகரிக்கவும் மாதிரிகள் அல்லது எடுத்துக்காட்டுகளை கண்டுபிடிப்பதன் மூலமும் அவருடைய வாழ்க்கை அவர்களின் வாழ்க்கைக்கு எவ்வாறு முன் நிழலிடுதலாக இருந்தது என்பதையும் புரிந்து கொள்வதன் மூலம் மோசேயை பின்தொடர்ந்த இஸ்ரவேலர்கள் தங்கள் தேவனின் நோக்கத்தை தொடருவதற்கான வழிகளை காண முடிந்தது. முந்தைய பாடங்களை பற்றிய இந்த மதிப்பாய்வை மனதில் கொண்டு ஆபிரகாமின் வாழ்க்கை கதையின் நவீன பயன்பாட்டிற்கு திரும்ப நாம் இப்போது தயாராக உள்ளோம். ஆபிரகாமிற்கும் இயேசுவிற்கும் இடையே உள்ள தொடர்பை நாம் முதலில் பார்ப்போம். துரதிருஷ்டவசமாக கிறிஸ்தவர்கள் ஆபிரகாமின் வாழ்க்கையை நவீன வாழ்க்கைக்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நேரடியாக பயன்படுத்துகிறார்கள். ஆபிரகாமின் கதைகளை நம் வாழ்க்கைக்கு நேரடியாக பேசும் எளிய தார்மீக கதைகளாக அணுகுவோம். எப்படி இருந்தாலும் ஆபிரகாமுடனான நம் உறவு மத்தியஸ்தப்படுத்தப்படுகிறது என்பதை கிறிஸ்தவர்களாகிய நாம் அறிவோம். ஆபிரகாமின் வாழ்க்கை நமக்கு மிகவும் பொருத்தமானது. ஏனென்றால் ஆபிரகாமின் விசேஷித்த வித்தாகிய கிறிஸ்துவுடன் நாம் இணைந்திருக்கிறோம். ஆபிரகாமுக்கும் நமக்கும் இடையே கிறிஸ்து நிற்கிறார். இந்த காரணத்திற்காக ஆபிரகாமை பற்றிய வேத பூர்வமான கதைகளை கிறிஸ்துவின் வெளிச்சத்திலும் அவர் செய்தவற்றின் வெளிச்சத்திலும் நாம் எப்போதும் பார்க்க வேண்டும். முற்பிதாக்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையிலான தொடர்புகளை புரிந்து கொள்ள இரண்டு விஷயங்களை தொடுவோம். ஒருபுறம் கிறிஸ்து ஆபிரகாமின் வித்து என்று புதிய ஏற்பாடு எவ்வாறு கற்பிக்கிறது என்பதை ஆராய்வோம். மறுபுறம் ஆபிரகாமின் வாழ்க்கையில் நாம் கவனித்த நான்கு முக்கிய கருப்பொருள்கள் ஆபிரகாமின் சந்ததியாக கிறிஸ்துவுக்கு எவ்வாறு பொருந்துகிறது என்பதை பார்ப்போம். ஆபிரகாமின் வித்து கிறிஸ்து என்ற கருத்தை முதலில் பார்ப்போம். இப்போது வரலாறு முழுவதும் ஆபிரகாம் எல்லா விசுவாசிகளின், அதாவது ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளின் தந்தையாக இருக்கிறார். நாம் அனைவரும் அவருடைய குடும்பத்தின் ஒரு அங்கம். அவருடைய பிள்ளைகளும் அவருடைய வாரிசுகளுமாய் இருக்கிறோம். ஆனாலும் நாம் பார்ப்பது போல புதிய ஏற்பாடு இந்த நிலையை நாம் அனுபவிக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்துகிறது. ஏனென்றால் ஆபிரகாமின் விசேஷித்த வித்தான கிறிஸ்துவுடன் நாம் இணைந்திருக்கிறோம். வேதாகமம் இந்த கண்ணோட்டத்தை எவ்வாறு கற்பிக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு இரண்டு விஷயங்களை சுருக்கமாக பார்ப்போம். அதாவது, முதலில் வித்து என்ற கருத்தின் ஒருமைத்துவத்தையும், இரண்டாவது கிறிஸ்து ஆபிரகாமின் விசேஷித்த வித்து என்பதையும் பார்ப்போம். ஆபிரகாமின் சந்ததியினரின் ஒருமைத்துவத்தை குறித்து வேதம் கவனத்தை ஈர்க்கும் வழிகளில் சிந்திக்கலாம். இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தும் மிக முக்கிய வேத பகுதி கலாத்தியர் 3:16 ஆகும். இந்த வார்த்தைகளை இங்கே காணலாம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. இந்த வேத பகுதியில் பவுல் ஆதியாகமத்தில் தேவன் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததியினருக்கும் வாக்குத்தத்தங்கள் அளித்தார் என்கிற உண்மையை குறிப்பிடுகிறார். ஆனால் வித்து என்ற வெளிப்பாட்டை பவுல் எவ்வாறு தெரிவித்தார் என்பதை கவனியுங்கள். ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததியினருக்கும் தேவன் வாக்குத்தத்தம் அளிக்கவில்லை. அதாவது, அநேக மக்களுக்கு அல்ல, ஆனால் ஆபிரகாமுக்கும் அவருடைய ஒரே வித்தாகிய கிறிஸ்துவுக்கு மட்டுமே. வித்து என்று மொழிபெயர்க்கப்பட்ட சிரா என்ற எபிரேய வார்த்தை ஒரு ஒருமை சொல் என்பதை குறிப்பிட்டு பவுல் இவ்வாறு வாதிட்டார். பவுலின் நாளில் கிடைத்த பழைய ஏற்பாட்டின் கிரேக்க மொழிபெயர்ப்பில் ஸ்பெர்மா என்ற கிரேக்க வார்த்தையிலும் இதுவே உண்மை. ஆபிரகாமுக்கும் அவருடைய வித்துக்களுக்கும் பன்மையில் வாக்குத்தத்தம் என்று தேவன் ஆபிரகாமிடம் சொல்லவில்லை. ஆனால் அவருடைய வித்து ஒருமை என்று பவுல் குறிப்பிட்டுள்ளார். இப்போதும் மேலோட்டமாக பார்க்கும்போது பவுலின் பார்வை நேரடியானது என்று தோன்றும். ஆபிரகாமின் பரம்பரை ஒரு வித்து அல்லது ஒரு சந்ததிக்கு வந்தது. ஏனென்றால் இந்த வார்த்தை ஒருமையில் உள்ளது. ஆனால் வித்து என்ற வார்த்தையின் ஒருமைத்துவம் குறித்து பவுலின் வாதம் வியாக்கியானம் செய்பவர்களுக்கு எல்லா வகையான சிரமங்களையும் எழுப்பியுள்ளது. இந்த வழியில் பிரச்சனையை இப்படி வைக்கலாம். வித்து அல்லது செரா என்ற சொல் வடிவத்தில் ஒருமை என்பது உண்மைதான். ஆனால் ஆபிரகாமின் வாழ்க்கையின் கதைகள் உட்பட பழைய ஏற்பாட்டிலும் இது இருக்கிறது. வித்து என்ற வார்த்தையை அதன் ஒருமை வடிவத்தில் ஒரு கூட்டு ஒருமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது, ஒரு குழுவை குறிக்கும் ஒரு ஒற்றை சொல்லாகும். செரா அல்லது வித்து என்ற எபிரேய வார்த்தை ஆங்கில வார்த்தையான சந்ததி போன்றது. இந்த வார்த்தை ஒருமையாக இருந்தால் இது ஒரு சந்ததி அல்லது வம்சம் என்பதை குறிக்கும், அல்லது கூட்டாக பல சந்ததிகளையோ அல்லது வம்சங்களையோ குறிக்கும். உதாரணமாக ஆதியாகமம் 15:13 வித்து அல்லது செரா என்ற சொல் நிச்சயமாக பன்மையாகும். தேவன் ஆபிரகாமுடன் பேசியதாக இந்த வார்த்தைகளை அங்கே படித்தோம். அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும், அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இங்கே சந்ததியார் என்ற சொல் செரா என்ற ஒற்றை எபிரேய வார்த்தையாக மொழிபெயர்க்கப்படுகிறது. ஆனால் இந்த வார்த்தை அர்த்தத்தில் தெளிவாக பன்மையாக உள்ளது. வித்தை குறிக்கிற தங்களுடையதல்லாத என்ற சொல் பன்மையாக உள்ளது. அவர்கள் உபத்திரவப்படுவார்கள் என்ற வினை சொற்களும் எபிரேய மொழியில் பன்மையாக இருக்கின்றன. நிச்சயமாக வித்து என்ற வார்த்தையின் ஒருமை வடிவம் ஆதியாகமத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களை குறிக்கிறது என்பதை பவுல் அறிந்திருந்தார். உண்மையில் பவுல் வித்து என்ற வார்த்தையை கலாத்தியர் 3:29 பன்மை அர்த்தத்தில் பயன்படுத்தினார். அவர் இப்படி எழுதுகிறார், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்துவத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இந்த வசனத்தின் கிரேக்க மொழியில் நீங்கள் என்ற சொற்றொடர் எஸ்ட்ரே என்கிற ஒரு பன்மை வினைச்சொல்லாக மொழிபெயர்க்கப்படுகிறது. மற்றும் ஆபிரகாமின் வித்து என்பது வாரிசுகள் கிரேக்கத்தில் கிளேரோனோமாய் என்ற சொல்லுக்கு ஒத்ததாக இருக்கிறது. இது பன்மையாகும். இதன் வெளிச்சத்தில் நாம் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். வித்து என்ற வார்த்தையின் ஒருமை வடிவம் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை குறிக்கக்கூடும் என்று பவுல் அறிந்திருந்தால் அதன் ஒருமைத்தன்மையை ஏன் அவர் வலியுறுத்தினார்? எல்லா சாத்தியக்கூறுகளை பார்க்கும்போது ஆபிரகாமின் வாழ்க்கையை குறித்து ஆதியாகமத்தில் ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியை பவுல் மனதில் வைத்திருக்கலாம். அது ஆதியாகமம் 22:16-18 ஆகும். இந்த வசனங்களில் வித்து என்ற சொல் வடிவம் நிச்சயமாக ஒருமையில் உள்ளது. இந்த வசனங்களின் சாதாரணமான மொழிபெயர்ப்பை கவனியுங்கள். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசூதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்கள். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எதிர்பாராத விதமாக பல நவீன மொழிபெயர்ப்புகள் இந்த பகுதியை வித்து என்கிற வார்த்தையை ஒரு கூட்டு ஒருமை போல குறிப்பிடுகின்றனர். ஆனால் இந்த வசனம் ஈசாக்கின் பலியின் ஒரு பகுதி என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இங்கே வித்து என்ற வார்த்தை ஆபிரகாமின் சந்ததியினரை குறிக்கவில்லை, ஆனால் ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கை குறிக்கிறது. சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்ற வினைச்சொல் எபிரேய மொழியில் ஒருமையாகும். அவருடைய எதிரிகள் என்ற சொற்றொடரில் உள்ள பிரதி பெயர் சொல் ஒருமை என்பதை கவனியுங்கள். பிந்தைய பாடங்களை பார்க்கும்போது ஆதியாகமம் 22 மற்றும் அதை தொடர்ந்து வரும் அதிகாரங்களிலும் சாராவின் குமாரன் ஈசாக்கை மற்ற குமாரர்களான ஆகாரின் மகன் மற்றும் கேத்துராவின் குமாரரிடமிருந்து வேறுபடுத்தி பார்க்க நேரத்தை செலவிடுகின்றன. ஆபிரகாமின் ஒரே வாரிசாக தேவன் தேர்ந்தெடுத்த வாக்கு தத்த விசேஷித்த வித்து ஈசாக்கு. ஆகவே ஈசாக்கின் பிறப்புக்கு முன்பு ஆதியாகமம் பொதுவாக ஆபிரகாமின் வித்து என்பதை பன்மையில் சந்ததியினர் என்ற கூட்டு பொருளாக பேசுகிறது. ஆனால் இங்கே இந்த வார்த்தை ஈசாக்கை மையமாக கொண்டு ஆபிரகாமின் வாக்குத்தத்த வாரிசாக விசேஷித்த ஒற்றை சந்ததியாக கூறுகிறது. இந்த வெளிச்சத்தில் பவுல் ஆபிரகாமின் ஒற்றை வித்து பற்றி குறிப்பிடும்போது அவரின் அடிப்படை கருத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 22:16-18 தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குறுதிகள் அளிக்கவில்லை என்று பவுல் குறிப்பிட்டார். மேலும் ஆதியாகமம் 22:16-18 உள்ள வித்து என்ற வார்த்தையின் ஒருமைத்துவம் ஈசாக்கு ஆபிரகாமின் விசேஷித்த குமாரனுக்கும் வாரிசுக்கும் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதை குறிக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினார். ஆபிரகாமின் வித்து என்று ஒருமையாக சொல்லப்பட்டுள்ள வார்த்தையை மனதில் வைத்து கொண்டு கிறிஸ்து ஆபிரகாமின் வித்து என்ற போதனைக்கு நேராக நாம் திரும்ப வேண்டும். கலாத்தியர் 3:16 அப்போஸ்தலன் சொல்வதை மீண்டும் கவனிக்க, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. இந்த பகுதியில் ஆபிரகாமின் வித்து என்பது ஒரு ஒருமை என்று மட்டும் சொல்லாமல் கிறிஸ்துவே அந்த ஒரே வித்து என்ற உண்மையை நோக்கி கவனத்தை ஈர்க்கிறார். இப்பொழுது நாம் ஏற்கனவே பார்த்தபடி ஆதியாகமத்தின் மூல அர்த்தத்தை பொறுத்தவரை மோசே எழுதிய ஒருமையில் சொல்லப்பட்டுள்ள ஆபிரகாமின் வித்து என்பது சாராளுக்கு வாக்கு தத்தத்தினால் பிறந்த விசேஷித்த குமாரனாகிய ஈசாக்கை தவிர வேறு யாருமல்ல. அப்படியானால் பவுல் இயேசுவை ஆபிரகாமுடைய ஒரே வித்து என்று எழுதினதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இதை இப்படி சிந்தித்து பாருங்கள். ஆபிரகாமுடைய சுதந்திரம் என்பது ஒரு குடும்ப சுதந்திரம். அதாவது இந்த சுதந்திரம் அவனுடைய சந்ததியை சாரும். ஆனால் வேத வாக்கியத்தின் வரலாற்றில் எண்ணிக்கைக்குரிய முக்கியத்துவம் வாய்ந்த குறிப்புகளில் தேவன் சில குறிப்பிட்ட நபர்களை விசேஷமாக சுதந்திரவாளிகளாக தெரிந்தெடுத்தார். அவர்கள் இந்த வாரிசுரிமையை பெற்றுக்கொண்டவர்களாகவும் மற்றவர்களுக்கு வழங்கக்கூடியவர்களாகவும் இருந்தனர். ஈசாக்கின் விஷயத்தில் அவர் ஆபிரகாமின் மற்ற குமாரர்களிடமிருந்து வேறுபட்ட விசேஷித்த வித்து. ஈசாக்கிற்கு யாக்கோபு, ஏசா என்ற இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள். தேவன் யாக்கோபை ஆபிரகாமினுடைய விசேஷித்த வித்தாக தெரிந்து கொண்டார். ஏசாவையும் அவனுடைய சந்ததியையும் விலக்கி போட்டார். யாக்கோபிலிருந்து இஸ்ரவேல் கோத்திரங்களின் 12 முற்பிதாக்கள் தோன்றினார்கள். ஆனால் இஸ்ரவேல் கோத்திரங்களிலிருந்து பல நபர்கள் ஆபிரகாமின் விசேஷித்த சுதந்திரவாளிகளாக இருந்தனர். உதாரணமாக, தேவனுடைய ஜனங்கள் எகிப்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி நகர்ந்தபோது மோசே அவர்களுக்கு தலைவனாகவும் மத்தியஸ்தனாகவும் இருந்தார். பின்னர் இஸ்ரவேல் முழுமையான தண்ணீரை வடைந்த ராஜ்யமாக உருவானவுடன் தாவீதும் அவனுடைய குமாரர்களும் ஆபிரகாமின் சுதந்திரவாளிகளாக மத்தியஸ்தம் செய்யும் விசேஷித்த பங்காற்றினார்கள். பவுல் ஆபிரகாமின் மிகச்சிறந்த கடைசி வித்தாக கிறிஸ்துவை குறிப்பிடுவதற்கு தாவீது மற்றும் அவனுடைய குமாரர்களின் இந்த விசேஷித்த பங்கே வழிகாட்டியது. ஏனெனில் இயேசு தான் தாவீதின் சிங்காசனத்திற்கு உரிமையுள்ள சுதந்திரவாளி. அவர் தேவனுடைய ஜனங்களுக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நிரந்தர ராஜா. அவர் ஆபிரகாமின் மிகச்சிறந்த நித்திய ராஜரீகமான வித்தாகிய மேசியா. மற்றும் அதே போல கிறிஸ்து ஒருவர் வழியாக மட்டுமே எவரேனும் ஆபிரகாமின் சுதந்திரத்தில் பங்கு கொள்ள முடியும். கிறிஸ்துவை விட்டு பிரிக்கப்பட்ட எவராலும் ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்களை ஒருபோதும் பெற்றுக்கொள்ள இயலாது. ஆகவே ஆபிரகாமுடன் இயேசுவின் உறவை இவ்விதமாக நாம் சுருக்கமாக கூறலாம். ஒரு கிறிஸ்தவ பார்வையிலிருந்து பார்க்கும்போது இயேசு ஒரு தனித்துவமான ஆபிரகாமின் இறுதி வித்தாகிறார். மேலும் கிறிஸ்தவர்களாக ஆபிரகாமின் வாழ்க்கையை நவீன உலகத்திற்கு பயன்படுத்த விரும்பும் பொழுது ஆபிரகாமிற்கும் நம்முடைய உலகிற்கும் இடையேயான தொடர்பானது ஆபிரகாமின் சிறந்த ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தை துவக்கிய போதே கிறிஸ்துவுக்கு கடத்தப்பட்டது. அவர் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் மற்றும் அவருடைய ராஜ்யத்தை எல்லாவற்றுக்குமான முடிவிற்கு கொண்டு வருகிறார் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். 3 பிரதான நிலைகளில் ஆபிரகாமின் சுதந்திரத்தை கிறிஸ்து பெற்றுக்கொண்டு பகிர்ந்து கொள்கிறார் என்பதை புதிய ஏற்பாடு கற்பிக்கிறது. முதலாவதாக, அவருடைய ராஜ்யத்தின் துவக்கம் என்பது அவருடைய முதலாம் வருகையில் சம்பவித்தது. இரண்டாவதாக, அவருடைய முதலாம் வருகைக்கு பின்னர் ஆனால் இரண்டாம் வருகைக்கு முன்பதாக வரலாறு முழுவதும் விரிவாக்கப்படுகிறதான அவருடைய ராஜ்யத்தின் தொடர்ச்சியில் சம்பவிக்கிறது. மூன்றாவதாக, மகிமையான அவருடைய இரண்டாம் வருகையில் அவருடைய ராஜ்யத்தின் எல்லாவற்றிற்குமான முடிவின் போது சம்பவிக்கிறது. பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலிருந்து எல்லாவற்றையும் ஆளுகை செய்து கொண்டு ஆபிரகாமின் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டும் பகிர்ந்தளித்தும் அதன் அளவை அதிகப்படுத்துவதை அவர் தொடர்கிறார். மேலும் ஒரு நாள் அவர் மகிமையிலே வரும்பொழுது ஆபிரகாமின் சுதந்திரத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளவும் முழுமையாக பகிர்ந்தளிக்கவும் செய்வார். ஒரு வார்த்தையில் சொல்வதென்றால், கலாத்தியர் 3:16 பவுல் ஒரு சிக்கலான இறையியல் கண்ணோட்டத்தை சில வார்த்தைகளில் இணைத்துள்ளார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது. வாக்குத்தத்தமானது ஆபிரகாமிற்கும் அவனுடைய ஒற்றை வித்துக்குமானது. மேலும் அந்த வித்தானது கிறிஸ்து என்று அடையாளம் காணப்பட்டது என்று பவுல் சொல்லும்போது ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட வித்து என்ற வார்த்தையானது நேரடியாக இயேசுவை குறிக்கிறது என்று சொல்லவில்லை. மாறாக, ஈசாக்கிற்கும் கிறிஸ்துவிற்கும் இடையே இருக்கும் வகைமையியலின் நவீன சுருக்கத்தை பவுல் பேசுகிறார். இந்த விஷயத்தை முழுமையாக கூற வேண்டுமானால் இவ்விதமாக கூறலாம். ஆபிரகாமினுடைய சந்ததியில் ஈசாக்கு ஒரு முதன்மையான சுதந்திரவாளி. கிறிஸ்து ஆபிரகாமினுடைய மிகச்சிறந்த குமாரர் மற்றும் புதிய ஏற்பாட்டு யுகத்தின் முதன்மையான சுதந்திரவாளி.
ஆபிரகாமின் வித்தாக கிறிஸ்துவின் முக்கியத்துவத்தை முழுமையாக பார்ப்பதற்கு ஆபிரகாமின் கதைகளில் நாம் கண்டதான 4 முக்கிய கருப்பொருள் இந்த காரியங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு உதவி புரியும். ஆதியாகமத்தின் இந்த அதிகாரங்களில் நாம் கண்டதான நான்கு முக்கிய கருப்பொருள்களை நாம் நினைவு கூறுவோம். தெய்வீக கிருபை, ஆபிரஹாமின் தேவப்பற்று, ஆபிரஹாமிற்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் மற்றும் ஆபிரஹாமின் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதங்கள். இந்த மைய கருத்துக்களை ஆபிரஹாம் மற்றும் கிறிஸ்துவிற்கு இடையேயான தொடர்பின் வெளிச்சத்தில் நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? முதலிடத்தில் ஆபிரஹாமின் வாழ்க்கையில் தேவன் அதிகப்படியான கிருபையை காண்பித்தார் என்பதை நாம் பார்த்தோம். ஆபிரஹாம் ஒரு பாவி என்பதால் தனிப்பட்ட கிருபை ஆபிரஹாமிற்கு தேவைப்பட்டது என்பது உண்மைதான். ஆனால் இதற்கு அப்பாற்பட்டு ஆபிரஹாமை நோக்கிய தேவனுடைய இரக்கம் என்பதும் கூட தேவனுடைய கருணையின் புறநிலைவாத காட்சியாகும். ஆபிரஹாமுடன் ஒரு உறவை கட்டி எழுப்புவதன் மூலம் தேவன் உண்மையில் முழு உலகத்திற்குமான இரட்சிப்பை வளர்த்தார். இப்பொழுது ஆபிரஹாமின் வாழ்க்கையில் இவ்வளவு அதிகமாக தேவன் கருணை காட்டினார் என்றால், கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்புகிறபடி முற்பிதாவின் மீது தேவன் காட்டின கிருபையானது தேவன் கிறிஸ்துவனிடத்தில் காண்பித்த இரக்கத்தின் நிழலை காட்டிலும் சற்று அதிகம். கிறிஸ்து பாவமில்லாதவர் என்பது உண்மை. அதனால்தான் அவர் இரட்சிப்பின் கிருபையை அவருக்காக பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் ஆபிரஹாமின் வித்தாக கிறிஸ்துவின் வருகை என்பது இந்த உலகத்தின் மீது தேவனுடைய இரக்கத்தின் மிகச்சிறந்த புறநிலைவாத செயலின் வெளிப்பாடாகும். தேவன் கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகையில் ராஜ்யத்தின் துவக்கத்தில் அதிகமான இரக்கத்தை காண்பித்தார். அவருடைய வாழ்க்கை, மரணம், உயிர்த்தெழுதல் மற்றும் பரமேறுதல், பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுதல் ஆகியவை எல்லாம் தேவனுடைய கிருபையின் அற்புதமான வெளிப்பாடு ஆகும். மேலும் கிறிஸ்து பரலோகத்தில் ஆளுகை செய்கிறவராக அவருடைய ராஜ்யம் தொடர்ந்து கொண்டிருக்கையில் தேவன் அதிகமான இரக்கத்தை நீட்டிக்கிறார். இரட்சிப்பானது உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கும் வேளையில் தேவன் கிறிஸ்து மூலமாக வரலாறு முழுவதிலும் மறுக்கப்பட முடியாத மாற்றத்தை உலகம் அடையும் பொருட்டு அவருடைய கருணையை வெளிப்படுத்துகிறார். மேலும் கிறிஸ்து மறுபடியும் வரும்போது ராஜ்யத்தினுடைய எல்லாவற்றிற்குமான முடிவானது அளவிட முடியாத இரக்கத்தை கொண்டு வரும். கிறிஸ்து மறுபடியும் வரும்போது ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கொண்டு வருவார். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக ஒவ்வொரு நேரமும் ஆபிரஹாமின் கதைகளில் தேவன் கருணை காட்டியதை நாம் பார்க்கும் போதெல்லாம் நம்முடைய இருதயமும் சிந்தையும் இந்த மூன்று நிலைகளையுடைய அவருடைய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் தேவன் வெளிப்படுத்திய இரக்கத்தின் மீது திரும்ப வேண்டும். இரண்டாவது இடத்தில் ஆபிரஹாமின் வாழ்க்கையை குறித்ததான மோசேயின் பங்களிப்பில் மற்றொரு முக்கியமான கருப்பொருள் என்பது தேவனிடத்தில் ஆபிரஹாம் கொண்டிருந்த தேவப்பற்று ஆகும். ஆரம்பத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு இடம்பெயர்வதற்கான பொறுப்பை ஆபிரஹாம் நிறைவேற்றுவதற்கு தேவன் இதை அவசியப்படுத்தினார். ஆனால் தேவன் வேறு அநேக காரியங்களையும் ஆபிரஹாமுடைய வாழ்க்கை முழுவதிலும் அவசியப்படுத்தினார். கிறிஸ்தவர்களாக ஆபிரஹாம் சந்தித்த பொறுப்புகளை பற்றி நாம் வாசிக்கும் போது ஆபிரஹாமின் வித்தான கிறிஸ்து மீதும் அவருடைய பரலோக பிதாவிடம் காண்பித்த பற்றின் மீதும் நமது இருதயத்தையும் சிந்தையையும் திருப்புவதற்கு நாட வேண்டும். மேலும் நிச்சயமாக கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தின் மூன்று நிலைகளிலும் பிதாவிடத்தில் பற்றுள்ளவராக இருந்தார். ராஜ்யத்தின் துவக்கத்தில் கிறிஸ்து தாமே விசுவாசத்தின் தேவைகளுக்கு முற்றிலும் உண்மையுள்ளவர் என்பதை நிரூபித்தார். ஆபிரஹாம் மிக குறிப்பிடத்தகுந்த வழிகளில் தேவனிடத்தில் பற்றுள்ளவராக இருந்தார் என்ற போதிலும் கிறிஸ்து முழுமையான விசுவாசம் உள்ளவராக அவருடைய வாழ்வின் ஒவ்வொரு வேளையிலும் காணப்பட்டார். மேலும் இதற்கு அப்பாற்பட்டு எல்லாவற்றின் மீதும் ராஜாவாக அவருடைய ராஜ்யத்தின் தொடர்ச்சியிலும் அவருடைய பரலோக பிதாவிற்கு கிறிஸ்து உண்மையுள்ளவராகவும் விசுவாசம் உள்ளவராகவும் நிலைத்திருக்கிறார். சுவிசேஷத்தை விரிவுபடுத்துவதன் மூலமும் அவருடைய ஜனங்களின் இரட்சிப்பின் மூலமும் தேவனுடைய நோக்கங்களை முழுமையாக நிறைவேற்றும் விதமாக அவர் ஆளுகை செய்கிறார். இறுதியாக கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தின் எல்லாவற்றுக்குமான முடிவில் மறுபடியும் வரும்போது பூமியில் அவருடைய வாழ்க்கையில் ஆரம்பித்ததான நீதியின் கிரியைகளை முடித்து விடுவார். அவர் தேவனுடைய சத்துருக்களை அழித்து விடுவார் மற்றும் அவருடைய பிதாவின் மகிமைக்காக எல்லாவற்றையும் புதிதாக்குவார். ஆகவே தேவனிடத்தில் ஆபிரஹாமின் தேவப்பற்றை குறித்ததான கருப்பொருளை காண்கிற ஒவ்வொரு நேரமும் ஆபிரஹாமின் வித்தான கிறிஸ்துவுடன் இவற்றை சரியாக தொடர்பு படுத்தினால் மட்டுமே கிறிஸ்தவர்களாக இந்த காரியங்களை நவீன உலகத்திற்கு சரியாக பயன்படுத்த முடியும். மூன்றாவது இடத்தில் கிறிஸ்தவராகிய நாம் தெய்வீக கிருபையும் மனித விசுவாசமும் என்ற கருப்பொருள்கள் கிறிஸ்துவில் நம்முடைய காலங்களுக்கு எவ்வாறு பொருந்தும் என்பதை பார்ப்பதில் ஆர்வம் காட்டுவதோடு, ஆபிரகாமின் வாழ்க்கையின் மூன்றாவது முக்கிய கருப்பொருளான ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்பதிலும் நாம் ஆர்வமாக உள்ளோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் செழிப்பு வரும் என்றும், இஸ்ரவேல் ஒரு பெரிய ஜாதியாக மாறும் என்றும், ஆபிரகாமுக்கும் இஸ்ரவேலுக்கும் உலகளவில் புகழ் பெருகும் என்றும் தேவன் ஆபிரகாமிடம் கூறினார். இப்போது கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய சிந்தை தேவன் ஆபிரகாமின் சந்ததியான கிறிஸ்துவுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நோக்கி இருக்க வேண்டும். அவருடைய முதல் வருகையில் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டு மரித்தும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். மற்றும் வானத்திலும் பூமியிலும் இயேசுவின் நாமம் தவிர வேறு உயர்ந்த நாமம் இல்லை. ராஜ்யத்தின் தொடர்ச்சியான காலத்தில் ஆசீர்வாதங்கள் அதிகரிப்பை இயேசு தொடர்ந்து அனுபவித்து வருகிறார். தேவனின் விருப்பத்தின்படி உலகை ஆளுகையில் அவர் தாமே மேலும் மேலும் மகிமையை பெறுகிறார். ஆனால் கிறிஸ்து மகிமையுடன் திரும்பும் போது அவர் இந்த ஆசீர்வாதங்களை அளவுக்கு அதிகமாக அனுபவிப்பார். அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்தவராக இருப்பார். மற்றும் எல்லா முழங்கால்களும் ஆபிரகாமின் குமாரனான அவருக்கு முன் முடங்கும். ஆகவே ஆபிரகாம் தேவனிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறுவதை பார்க்கும் போதெல்லாம் ஆபிரகாமின் வாக்குறுதிகளை பெற்ற கிறிஸ்துவின் பக்கம் நாம் கண்களை திருப்ப வேண்டும். மற்றும் தேவனின் ஆசீர்வாதங்களை இன்னும் அதிக அளவில் பெறுகிறார். இறுதியாக ஆபிரகாமின் வாழ்க்கையின் நான்காவது முக்கிய கருப்பொருள் ஆபிரகாம் மூலம் ஆசீர்வாதங்கள் வரும் என்பதாகும். பூமியிலுள்ள எல்லா மக்களையும் ஆசீர்வதிப்பதும் சபிப்பதும் ஆபிரகாம் மூலம் நடக்கும் என்று தேவன் கூறினார். புதிய ஏற்பாட்டில் அதிக கவனம் செலுத்துவதே இந்த மகத்தான வாக்குறுதியாகும். ரோமர் 4:13 ஆபிரகாமிற்கு இந்த வாக்குறுதியை பவுல் குறிப்பிட்ட விதத்தை கேளுங்கள். அங்கே அவர் இவ்வாறு சொல்கிறார், அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. எல்லா தேசங்களையும் ஆசீர்வதிப்பதாக தேவன் ஆபிரகாமிற்கு வாக்குறுதி அளித்தபோது ஆபிரகாம் எல்லா தேசங்களையும் கைப்பற்றி தேவனுடைய ராஜ்யத்தை உலகம் முழுவதும் பரப்புவதன் மூலம் இது வரும் என்று இங்கே வாக்குறுதி அளித்தார். ஆபிரகாமும் அவருடைய சந்ததியும் உலகத்தின் வாரிசுகளாக இருக்க வேண்டும். எல்லா தேசங்களும் அவர்களுடைய தலைமைத்துவத்திற்கு கீழ் இருக்க வேண்டும். ஆதாமும் ஏவாளும் பூமி முழுவதையும் கீழ்ப்படுத்தும்படி முதலில் கூறப்பட்டபடி ஆபிரகாமும் அவருடைய சந்ததியாரும் ஒவ்வொரு தேசத்தின் எல்லா குடும்பங்களுக்கும் தேவனின் ஆசீர்வாதங்களை பரப்புவதன் மூலம் முழு பூமியையும் சுதந்தரிப்பார்கள் என்று வாக்குறுதி அளித்தார். இப்போது ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உலகம் முழுவதுமாக பங்கிட்டு கொடுப்பது என்ற இறுதி கருப்பொருள் கிறிஸ்துவுக்கும் பொருந்தும். ஏனென்றால் அவர் ஆபிரகாமின் வித்து மற்றும் ஆபிரகாமின் வாக்குறுதிகளின் வாரிசாவார். ராஜ்யத்தின் துவக்கத்தில் கிறிஸ்து இஸ்ரவேல் தேசத்திலிருந்து உண்மையுள்ள மக்களை அழைத்தார். ஆனால் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து பரலோகத்தில் சிங்காசனத்திற்கு பரமேறினார். அவர் பூமி அனைத்திற்கும் ராஜாவாக அவர் எழுப்பப்பட்டார். மற்றும் இஸ்ரவேலின் ஆசீர்வாதங்களை எல்லா தேசங்களுக்கு பரப்பும்படி அவருடைய உண்மையுள்ள மீதியானவரிடம் கூறினார். ராஜ்யத்தின் தொடர்ச்சியின் போது கிறிஸ்துவின் ராஜ்யம் எல்லா நாடுகளிலும் சுவிசேஷத்தின் மூலம் பரவுவது அனைத்து தேசங்களையும் ஆசீர்வதிப்பதாக ஆபிரகாமிற்கு அளித்த வாக்குறுதியின் நிறைவேறுதலாகும். மற்றும் கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் முடிவில் திரும்பும்போது தேவனுடைய ஆசீர்வாதங்களை பூமியில் உள்ள தேசங்களுக்கும் விரிவுபடுத்துவார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:1-2 நாம் வாசிப்பது போல, பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் நிலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். ஆபிரகாம் எல்லா தேசங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பார் என்ற வாக்குறுதி இறுதியில் கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் தொடக்கத்திலும் தொடர்ச்சியிலும் நிறைவேற்றப்படுகிறது. ஆகவே இந்த காரியத்தை நாம் இப்படி சுருக்கமாக கூறலாம். ஆபிரகாமின் வாழ்க்கையை நம்முடைய உலகிற்கு நடைமுறைப்படுத்துவது எப்போதுமே ஆபிரகாமின் வித்தாக கிறிஸ்துவின் பங்கை மறைமுகமாக அங்கீகரிப்பதை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். ஆபிரஹாமின் விசேஷித்த வித்து என்பதால் ஆபிரஹாமின் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் கருப்பொருள்களை கிறிஸ்துவே நிறைவேற்றுவார் அல்லது நிறைவு செய்கிறார். தேவனுடைய இரக்கம் கிறிஸ்துவில் காட்டப்பட்டுள்ளது. கிறிஸ்துவில் சத்தியமும் பூரணமுமான விசுவாசம் காணப்படுகிறது. ஆபிரஹாமுக்கு வாக்களிக்கப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்து பெறுகிறார். கிறிஸ்துவில் ஆபிரஹாமின் ஐஸ்வர்யமான ஆசீர்வாதங்களும் பூமியின் கடைசி வரை பரவுவதை காண்கிறோம். எப்படி இருந்தாலும் நவீன நடைமுறையை இப்படி நாம் சொல்லலாம். ஆபிரஹாமுக்கும் இயேசுவிற்கும் இடையிலான இந்த தொடர்புகளை நாம் நினைவில் கொள்வது அவசியம்.
ஆபிரஹாமிற்கும் இயேசுவிற்கும் இடையிலான உறவு, ஆபிரஹாமிற்கும் நம்முடைய உலகத்திற்கும் இடையிலான ஒரு தொடர்பை எவ்வாறு உருவாக்குகிறது என்பதை இப்போது நாம் பார்த்தோம். இஸ்ரவேலருக்கும் சபைக்கும் இடையிலான தொடர்பை காண நவீன பயன்பாட்டின் இரண்டாவது அம்சத்திற்கு நாம் திரும்ப வேண்டும்.
ஆபிரஹாமின் வாழ்க்கை பற்றி மோசே முதன் முதலில் எழுதிய போது இஸ்ரவேல் மக்களை எகிப்தை விட்டு வெளியேறவும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரித்து கொள்ள தைரியப்படுத்துவதற்காக இந்த விஷயங்களை பற்றி அவர் எழுதினார் என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். ஆபிரஹாமின் வாழ்க்கையில் உள்ள தரிசனத்தை வரலாற்று பின்னணியில் அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஆபிரஹாமின் வாழ்க்கையின் கதைகளை பின்பற்றவும் நிராகரிக்கவும் உதாரணங்களை கண்டுபிடிப்பதன் மூலம் அவர்கள் அதை நிறைவேற்ற வேண்டும். மற்றும் ஆபிரஹாமின் வாழ்க்கையில் அவர்கள் அனுபவங்களின் முன் நிழலிடுதல்களை கூட காண நேர்ந்தது. இந்த காரணத்திற்காக ஆபிரஹாமின் கதைகள் நவீன உலகிற்கு எவ்வாறு பொருந்துகின்றன என்பதை பார்க்க மோசேயையும் இன்றைய கிறிஸ்தவ சபையையும் பின்பற்றும் இஸ்ரவேல் தேசத்திற்கும் இடையிலான தொடர்புகள் குறித்து புதிய ஏற்பாடு என்ன கற்பிக்கிறது என்பதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
இஸ்ரவேலருக்கும் சபைக்கும் இடையிலான இந்த உறவை விளக்குவதற்கு முந்தைய கலந்துரையாடலுக்கு இணையான இரண்டு தலைப்புகளை தொடுவோம். முதலில் இஸ்ரவேல் தேசத்திற்கும் கிறிஸ்துவின் சபைக்கும் பொருந்தும் விதமாக ஆபிரஹாமின் வித்தின் கருப்பொருளை பார்ப்போம். இரண்டாவதாக ஆபிரஹாமின் வித்தை பற்றிய கருப்பொருள் ஆபிரஹாமின் வாழ்க்கையின் கதைகளின் நான்கு முக்கிய கருப்பொருள்களில் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை பார்ப்போம். முதலில் இஸ்ரவேலரையும் சபையையும் ஆபிரஹாமின் வித்தாக பார்ப்போம்.
ஆபிரஹாமின் வித்தாக இஸ்ரவேலுக்கும் சபைக்கும் இடையே உள்ள தொடர்பை காண்பதற்காக நான்கு விஷயங்களை குறித்து சுருக்கமாக பார்க்கலாம். முதலாவது, நாம் ஆபிரஹாமின் வித்தினுடைய எண்ணிக்கையின் அளவை காணலாம். இரண்டாவதாக, அவனுடைய வித்தினுடைய இன அடையாளத்தின் மீது கவனம் செலுத்தலாம். மூன்றாவதாக, ஆபிரஹாமின் வித்தினுடைய ஆவிக்குரிய குணாதிசயம் மீது கவனம் செலுத்துவோம். நான்காவதாக, ஆபிரஹாமின் வித்தினுடைய வரலாற்று சூழலை பற்றி பார்ப்போம். முதலாவதாக, ஆபிரஹாமின் வித்தினுடைய எண்ணிக்கையின் அளவை குறித்து பரிசீலிப்போம்.
இப்பொழுது நாம் ஏற்கனவே பார்த்தபடி ஆபிரஹாமின் வித்து என்ற இந்த பதமானது ஒரு சமயத்தில் ஈசாக் என்ற ஒரு விசேஷித்த நபரை குறிப்பிட்டது என்பதை ஆதியாகமம் புத்தகம் தெளிவாக சொல்கிறது. மற்றும் புதிய ஏற்பாடானது இதை கொண்டு ஆபிரஹாமுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையேயான தொடர்பை நிலைநாட்டுவதற்கு முயற்சிக்கிறது. ஆபிரஹாமின் வித்தை குறித்ததான வேதாகம பார்வையின் மற்ற சிறப்பு அம்சங்களை பார்க்கும்படி நமது தரிசனத்தை விரிவாக்க வேண்டும். ஆபிரஹாமை பற்றிய கதைகளில் ஆபிரஹாமினுடைய வித்து அல்லது சந்ததி என அழைக்கப்படுபவர் ஈசாக்கு மட்டுமல்ல. ஆபிரஹாமினுடைய சுதந்திரவாளி என்ற உரிமையை ஈசாக்கு அவருக்காக மட்டுமே பெற்றுக்கொள்ளவில்லை. ஆபிரஹாமினுடைய வம்சம் என்ற நிலையை அநேகர் அனுபவிப்பதற்கு அவரும் ஒரு வழியாக மட்டுமே இருந்தார். இதன் காரணமாக மறுபடியுமாக மோசே இஸ்ரவேலர்களை ஆபிரஹாமினுடைய வித்து என்று சொல்லி வந்தார். மேலும் அதிகமாக இதே போன்று ஆபிரஹாமினுடைய கதைகளை இந்த நவீன உலகத்திற்கு பொருத்தும்போது புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவானவர் ஆபிரஹாமின் வித்து என்பது மிக முக்கியமாக இருப்பதை நாம் நினைவில் கொள்ளும்போது கிறிஸ்தவ சபைகளும் ஆபிரஹாமினுடைய வித்து என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கலாத்தியர் 3:29 பவுல் சொல்லியபடி,
நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரஹாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நாம் ஆபிரஹாமுடன் தொடர்புடையவர்கள், ஏனென்றால் நாம் கிறிஸ்துவுடனே இணைக்கப்பட்டவர் என்பதை இந்த பகுதியில் பவுல் தெளிவுபடுத்தியுள்ளார். பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்களைப் போல நாமும் ஆபிரஹாமினுடைய வித்துக்களே. இதன் காரணமாக ஆபிரஹாமினுடைய கதைகள் கிறிஸ்துவுக்கு மட்டுமல்ல, ஆனால் சபையாக அவருடன் அடையாளம் காணப்படுகிறவர்களான ஆபிரஹாமினுடைய எண்ணற்ற பிள்ளைகளுக்கும் பொருந்தும். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்களும் இன்றைய நாட்களின் கிறிஸ்தவ சபைகளும் ஆபிரகாமின் வித்து என்ற உண்மைக்கு அப்பாற்பட்டு இரண்டு ஏற்பாடுகளிலும் ஆபிரகாமுடைய வித்தின் இன அடையாளத்தின் மீது நாம் கருத்து சொல்ல வேண்டும். நாம் பார்த்தபடி ஆபிரகாமுடைய கதைகள் மோசையை பின்பற்றின இஸ்ரவேல் தேசத்தாருக்கு முதலாவதாக எழுதப்பட்டது. மிகப்பெரிய அளவிலான மூல பார்வையாளர்கள் ஆபிரகாமுடைய சரீரப்பிரகாரமான சந்ததியாகிய யூத இனத்தவர் என்பது முக்கியமான உண்மை எனும்போது, மூல பார்வையாளர்கள் கலப்படமற்ற அல்லது முற்றிலும் யூதர்கள் என்று தவறாக சிந்திக்க வைக்கின்றன. மோசையை பின்பற்றின மிகப்பெரிய எண்ணிக்கையிலான ஜனங்கள் கானானுக்கு செல்ல சுவீகாரம் செய்யப்பட்டவர்களான யூதர்கள் மற்றும் புறஜாதியார்களின் கலவையாகும். இதன் விளைவாக அநேக சமயங்களில் ஆதியாகமத்தின் மூல பார்வையாளர்கள் யூதர்கள் மட்டுமல்ல என்பதை வேத வாக்கியங்கள் தெளிவாக்குகின்றன. உதாரணமாக யாத்ராகமம் 12:38 மோசையை பின்பற்றினவர்களை பற்றி விவரிக்கப்பட்டுள்ளது என்பதை கவனிக்க, அவர்களோடே கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. இஸ்ரவேலர்களுடன் பல ஜாதியான ஜனங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதை இங்கே கவனியுங்கள். இந்த கூட்டம் இஸ்ரவேலர்களுடன் சேர்ந்து எகிப்தை விட்டு வந்தவர்களாகிய புறஜாதியார்களையும் உள்ளடக்கியது. இந்த குழு பற்றி வேத வாக்கியத்தில் அநேக சமயங்களில் சொல்லப்பட்டுள்ளது. அதிகமாக இதேபோல எல்லாரும் நன்கறிந்த புறஜாதிகளான ராகாப், ரூத் போன்றவர்கள் பிற்கால சந்ததியராகிய இஸ்ரவேலருடன் இணைக்கப்பட்டுள்ளனர் என்பதை பழைய ஏற்பாட்டின் பிற்பகுதி வெளிப்படுத்துகிறது. மற்றும் 1:4-9 சொல்லப்பட்டுள்ள வம்ச வரலாற்றில் தேவ ஜனங்களுடன் புறஜாதியாரின் பெயர்களும் சேர்க்கப்பட்டுள்ளன. ஆகவே ஆபிரகாமின் கதைகளை மோசே முதலாவதாக யாருக்கு எழுதினாரோ அவர்கள் ஆபிரகாமின் வித்து எண்ணப்பட்டனர். அவர்கள் இன ரீதியிலாக கலந்திருந்தனர். இது ஆபிரகாமினுடைய சரீரப்பிரகாரமான சந்ததி மற்றும் இஸ்ரவேல் குடும்பத்திற்குள் சுவீகாரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட புறஜாதியினரை உள்ளடக்கியது. இரண்டு குழுக்களும் ஆபிரகாமின் கதைகள் வாயிலாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் அவர்களின் வருங்காலம் என்ன என்பதை பற்றி கற்றிருந்தனர். அதிகமாக இதேபோல இன்றைய கிறிஸ்தவ சபைகளும் இன ரீதியாக வேறுபட்டுள்ளன. கிறிஸ்துவை தங்களுடைய கர்த்தர் என்று உரிமை பாராட்டுகிற யூதர்களையும் ஆபிரகாமின் குடும்பத்திற்குள் சுவீகாரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட புறஜாதியினரையும் இது உள்ளடக்கியது. ஏனென்றால் புறஜாதியினரும் கிறிஸ்துவை அவர்களுடைய கர்த்தர் என்று உரிமை கோருகிறார்கள். இப்பொழுது நிச்சயிக்கும் வண்ணமாக நிறைவுபட்ட யூதர்களை காட்டிலும் சுவீகாரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட புறஜாதியினரை கொண்டுதான் புதிய ஏற்பாட்டு சபையாக வளர்ந்துள்ளது என்பதை வரலாறு வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இருந்தது போல ஆபிரகாமினுடைய வித்துக்குரிய இந்த இன வேறுபாடானது இன்றளவும் காணப்படுகிற உண்மை என்பது மெய்ப்படுகிறது. ஆகவே ஆபிரகாமின் வித்தாக கருதப்பட்ட யூதர்கள் மற்றும் புறஜாதியினருக்கு முதலாவது ஆபிரகாமினுடைய கதைகள் கொடுக்கப்பட்டது போல, ஆபிரகாமினுடைய வித்தாக கருதப்படும் யூதர்கள் மற்றும் புறஜாதியராகிய நாமும் ஆபிரகாமுடைய கதைகளை செயல்படுத்தி பார்க்க தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் உலகம் முழுவதும் சபையில் அவர்கள் காணப்படுகிறார்கள்.
இது இன்றைய நவீன செயற்படுத்துதலின் மிக முக்கிய பண்புகளாகும். ஏனென்றால் ஆபிரகாமிற்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் யூத இனத்தவர்கள் மட்டுமே செயற்படுத்தி பார்க்க வேண்டியவர்கள் என்ற தவறான போதனைகளை அநேக கிறிஸ்தவர்கள் அங்கீகரிக்கிறார்கள். இந்த பார்வையின்படி தேவன் புறஜாதி விசுவாசிகளுக்கு வேறு தனித்திட்டத்தை வைத்திருக்கிறார். அங்கொன்றும் இங்கொன்றுமான சில ஆவிக்குரிய கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டு புறஜாதி விசுவாசிகள் ஆபிரகாமிற்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்திற்கு சுதந்திரவாளிகள் அல்ல. இவ்வளவு பிரபலமான கண்ணோட்டமாக இது இருந்தாலும், நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், மோசேயினுடைய நாட்களில் இருந்தது போல ஆபிரகாமுடைய வித்து என்பது இனரீதியாக வேறுபட்டிருந்தது மற்றும் ஆபிரகாமுடைய வித்து என்பது இனரீதியாக வேறுபட்ட ஜனங்களை கொண்டதாக இன்றளவும் தொடர்கிறது. மோசே அவனை பின்பற்றின தேசத்திற்கு கற்றுக் கொடுத்தவை அனைத்தும் தொடர்ச்சியாக இன்றைய தேசமாகிய இயேசு கிறிஸ்துவின் சபைக்கும் பொருந்தக்கூடியது.
மூன்றாவது இடத்தில் ஆபிரகாமின் வாழ்க்கையினுடைய நவீன பயன்பாடு என்பது ஆபிரகாமின் வித்துக்களாக இஸ்ரவேலர்கள் மற்றும் சபையின் ஆவிக்குரிய குணாதிசயங்களை கணக்கில் கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம் பார்த்தபடி பழைய ஏற்பாடு ஆபிரஹாமின் வித்து என்று காணக்கூடிய இஸ்ரவேல் தேசத்தை ஒன்றாக இணைக்கப்பட்ட ஆபிரஹாமின் வித்து என்று அடையாளப்படுத்துகிறது. ஆனால் காணக்கூடிய இஸ்ரவேல் தேசத்திற்குள் ஆவிக்குரிய வேறுபாடுகள் காணப்பட்டதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே உண்மையான விசுவாசிகள் மற்றும் அவிசுவாசிகள் இருவரும் காணப்பட்டனர். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என உண்மையாக விசுவாசிக்காத அநேகர் இஸ்ரவேல் தேசத்தில் காணப்பட்டனர் என்பதை பழைய ஏற்பாட்டு பதிவுகள் தெளிவுபடுத்துகின்றன. ஆனால் மற்ற அனைவரும் ஆபிரஹாமினுடைய வாக்கு தத்தங்களை விசுவாசித்த உண்மையான விசுவாசிகள். நிச்சயிக்கும் விதமாக இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்த ஒவ்வொருவரும் விசுவாசிகள் அவ்விசுவாசிகள் இருவரும் பல தற்காலிக ஆசீர்வாதங்களை தேவனிடமிருந்து பெற்றனர். அனைவரும் எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டனர். சீனாய் மலையில் அவர்கள் அனைவரும் தேவனுடனான உடன்படிக்கை உறவு முறைக்குள் கொண்டு வரப்பட்டனர். விசுவாசத்திற்கான பல வாய்ப்புகள் அவர்களுக்கு இருந்தது மற்றும் அவர்கள் அனைவருக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் நுழைவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அங்கே முக்கியமான வேறுபாடுகளும் காணப்பட்டன. ஒரு பக்கத்தில் இஸ்ரவேலர்களுக்குள் காணப்பட்ட அவிசுவாசிகள் துரோகம் செய்ததன் மூலம் அவருடைய இருதயத்தின் உண்மையான குணாதிசயத்தை காண்பித்தனர். ஆபிரஹாமினுடைய கதைகள் இவர்களை உண்மையான மனந்திரும்புதல் மற்றும் இரட்சிப்பிற்கேற்ற விசுவாசத்திற்கு நேராக அழைப்பு விடும் விதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மறுபக்கத்தில் இஸ்ரவேலர்களுக்குள் காணப்பட்ட உண்மையான விசுவாசிகள் தேவனுடைய வாக்கு தத்தங்களை விசுவாசித்தனர் மற்றும் அவருடைய உண்மையான பற்றின் வழியாக அவர்களுடைய இருதயத்தின் உண்மையான குணாதிசயத்தை வெளிப்படுத்தினர். ஆபிரஹாமின் கதைகள் இந்த உண்மையான விசுவாசிகளை தங்கள் விசுவாசத்தில் வளர ஊக்குவிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அவர்களுடைய துரோகத்தின் விளைவாக இஸ்ரவேலர்களுக்குள் காணப்பட்ட அவிசுவாசிகள் தற்காலிக ஆசீர்வாதங்களை மட்டுமே பெற்றனர். ஆனால் நித்தியத்தில் அவர்கள் தேவனுடைய இறுதி நித்திய நியாயத்தீர்ப்பை அடைவார்கள். ஆபிரஹாமினுடைய உண்மையான வித்தாக அவனுடைய ஆவிக்குரிய சந்ததியாகிய உண்மையான விசுவாசிகள் தற்காலிக ஆசீர்வாதங்களை மட்டும் அனுபவிக்கவில்லை. அவர்கள் ஒரு நாள் புதிய வானம் மற்றும் புதிய பூமியில் ஆபிரஹாமின் சுதந்திரவாளியாக நித்திய ஆசீர்வாதங்களையும் பெறுவார்கள். பவுல் இந்த கண்ணோட்டத்தை ரோமர் 9:6-8 மிக தீவிரமாக விவாதித்திருக்கிறார். அங்கே அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று கவனிக்க. இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே? அவர்கள் ஆபிரஹாமின் சந்ததியரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே? ஈசாகிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறது. அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்றெண்ணப்படுகிறார்கள். நல்லது. இதை போன்ற ஆவிக்குரிய வேறுபாடுகள் கிறிஸ்தவின் சபையில் காணப்படுகிறது என்பதை கண்டுகொள்வது கடினமானது அல்ல. ஞானஸ்நானத்தின் மூலம் புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிற சபையில் இணைக்கப்பட்டுள்ள ஜனங்கள் இரண்டு வகையினர், விசுவாசிகள் மற்றும் அவிசுவாசிகள். உண்மையிலேயே பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்கள் அனைவரும் பல தற்காலிக ஆசீர்வாதங்களை அனுபவித்தார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனோடும் அவருடைய ஜனங்களோடும் நட்பு வைத்திருந்தனர். அதுபோல கிறிஸ்துவின் சபையில் சம்பந்தப்பட்டுள்ள அனைவருக்கும் பல தற்காலிக ஆசீர்வாதங்கள் உண்டு. அவர்கள் ஒரு அன்பான சமூகத்தை கொண்டுள்ளனர். அவர்கள் தேவனுடைய வார்த்தையையும் சடங்குகளையும் கொண்டுள்ளனர். ஈவாக கொடுக்கப்பட்ட மற்றும் விவரிக்கப்பட்ட சுவிசேஷம் அவர்களிடம் இருக்கிறது. ஆனால் காணப்படுகிற சபையில் பலர் தங்களுடைய துரோகத்தின் மூலமாக அவருடைய இருதயத்தின் உண்மையான குணாதிசயங்களை வெளிப்படுத்துகின்றனர் மற்றும் உண்மையான மனந்திரும்புதல் மற்றும் இரட்சிப்பின் விசுவாசத்தை அடையும்படியாக அழைக்கப்படுவதன் மூலம் ஆபிரஹாமின் கதைகள் சபையில் காணப்படும் அவிசுவாசிகள் மீது செயல்படுத்தப்பட வேண்டும். ஆனால் காணப்படுகிற சபைக்குள் தேவனுடைய வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிற உண்மையான விசுவாசிகளும் உள்ளனர் மற்றும் தங்களுடைய தேவப்பற்றின் மூலமாக அவர்களுடைய இருதயத்தின் குணாதிசயங்களை மெய்ப்பிக்கின்றனர். இந்த உண்மையான விசுவாசிகளிடத்தில் ஆபிரஹாமின் கதைகள் அவர்கள் அவருடைய வாழ்நாள் முழுவதும் விசுவாசத்தில் வளரும்படியாக உற்சாகப்படுத்தும் விதமாக செயல்படுத்தப்பட வேண்டும். இப்பொழுது அவர்களின் துரோகத்தின் காரணமாக சபைக்குள் காணப்படுகிற அவ்விசுவாசிகள் தற்காலிக ஆசீர்வாதங்களை மட்டுமே பெற்றுக்கொள்வார்கள். நித்தியத்தில் அவர்கள் தேவனுடைய நித்திய நியாய தீர்ப்பை பெறுவார்கள். ஆனால் ஆபிரஹாமின் உண்மையான வித்து, ஆபிரஹாமின் உண்மையான பிள்ளைகள், கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்திருக்கும் அனைவரும் அநேக தற்காலிக ஆசீர்வாதங்களை மட்டும் பெற்றுக்கொள்வதில்லை. ஆனால் புதிய வானம் புதிய பூமியில் ஆபிரஹாமின் சுதந்திரவாளிகளாக அவர்களுடைய நித்திய பரிசுகளை பெறுவார்கள். இதன் காரணமாகவே யாக்கோபு ஆபிரஹாமை பற்றி யாக்கோபு 2:21-22 எழுதினார். விசுவாசிகள் மற்றும் அவ்விசுவாசிகளை கொண்டுள்ள காணக்கூடிய கிறிஸ்தவ சபைக்கு எழுதும்போது அவர் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். நம்முடைய பிதாவாகிய ஆபிரஹாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. யாக்கோபினுடைய முதன்மையான எண்ணம் இங்கு என்னவென்றால், ஆபிரஹாமின் கதைகள் சபையில் காணப்படும் அவ்விசுவாசிகளை அவருடைய மாய்மாலத்திலிருந்து திரும்பும்படியாகவும், சபையில் காணப்படும் விசுவாசிகளை விசுவாசமுள்ள வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக அவருடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படியாகவும் சவால் விடுகிறது. மேலும் ஆபிரஹாமுடைய கதைகளை நவீன பயன்பாட்டிற்கு உட்படுத்தும் போது இன்றைய சபைகளில் காணப்படுகிற ஆவிக்குரிய வேறுபாடுகளை அடையாளம் கொண்டு யாக்கோபின் மாதிரிகளை நாம் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். 4வது இடத்தில் ஆபிரஹாமின் வாழ்க்கையை நவீன உலகத்தில் செயல்படுத்தும் போது மோசேயை பின்பற்றின இஸ்ரவேலர்களுக்கும் இன்றைய கிறிஸ்தவ சபைகளுக்கும் இடையே காணப்படுகிற வரலாற்று சூழலில் இருக்கும் குறிப்பிடத்தக்க ஒற்றுமையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பிரயாணத்தில் இருந்த இஸ்ரவேலர்களுக்கு ஆபிரஹாமின் வாழ்க்கையை பற்றி மோசே எழுதியுள்ளதை நினைவு கூற வேண்டும். மோசே யாத்ராகமத்தின் முதல் அல்லது 2 தலைமுறைக்கு எழுதியிருந்தாலும், அவருடைய மூல பார்வையாளர்கள் 2 உலகத்திற்கு இடையே பிரயாணப்பட்டார்கள். ஒரு பக்கத்தில் எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு வந்தார்கள், ஆனால் மறுபக்கத்தில் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கவில்லை. வேறு விதமாக சொல்ல வேண்டுமென்றால், இஸ்ரவேல் தேசம் ஆரம்ப நிலை மீட்பை அவருடைய பழைய உலகத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள், ஆனால் அவர்கள் புதிய உலகத்திற்குள் பிரவேசிக்கவில்லை. மற்றும் முடிவாக அவர்கள் எகிப்துடன் கொண்டிருந்த அனைத்து இணைப்புகளையும் கைவிட்டுவிட்டு தேசத்தை அடையும்படியாக முன்னோக்கி செல்லும்படியாக இஸ்ரவேலர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக மோசே இதை எழுதினார்.
மூல பார்வையாளர்களின் வரலாற்று சூழல் என்பது நவீன பயன்பாட்டுக்கு மிக முக்கியமானது. ஏனெனில் இன்றைய கிறிஸ்தவ சபைகளும் வரலாற்று சூழலுக்கு இணையாக உள்ளது. இஸ்ரவேலர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு மகிமையான வாழ்க்கைக்கு நேராக கானான் தேசத்தை நோக்கி முன் சென்றார்கள். அதுபோல கிறிஸ்துவின் சபையும், கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது அவர் செய்த கிரியையின் மூலமாக பாவத்தின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டுள்ளனர். ஆனால் கிறிஸ்துவின் வருகையில் தோன்றும் புதிய சிருஷ்டியின் மகிமைக்கு நேராய் முன்னோக்கி தொடர்கிறோம். இந்த இணையான சூழல்கள் இன்றைய சபையின் மீது ஆபிரஹாமின் வாழ்க்கையின் பயன்பாட்டை உருவாக்குவதற்கானதொரு குறிப்பிட்ட அமைப்பை நமக்கு வழங்குகின்றன. இஸ்ரவேல் தேசம் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் அவருடைய பிரயாணத்தில் இஸ்ரவேலை வழிநடத்தவும் உற்சாகப்படுத்தவும் ஆபிரஹாமை பற்றி மோசே எழுதினது போல, அவருடைய கதைகள் சாவுக்கேதுவான உலகத்திலிருந்து நித்திய வாழ்வை உடைய புதிய உலகத்திற்கு நேரான நம்முடைய பிரயாணத்தில் நம்மை வழிநடத்தவும் உற்சாகப்படுத்தவும் செய்கிறது. இந்த விதமான வரலாற்று ஒப்பனை பயன்பாட்டின் மீது எவ்வகையான அணுகுமுறைகள் மற்றும் நம்பிக்கைகளின் ஒருங்கிணைந்த தொகுப்பை வழங்குகின்றன என்பதை நாம் நிச்சயித்து கொள்ளலாம். ஏனென்றால் பவுல் குருந்து சபையின் மீது பழைய ஏற்பாட்டை பிரயோகிக்கும் போது அவர்கள் அவற்றின் மீது கவனம் செலுத்தும்படி செய்தார். மோசேயின் பார்வையாளர்களுக்கும் சபைக்கும் இடையேயுள்ள இந்த வரலாற்று ஒப்பனைகளை 1 Corinthians 10:1-6 பவுல் எப்படி குறிப்பிட்டுள்ளார் என்ற முறையினை கவனிக்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டுமென்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள், எப்படியெனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படியிருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை, ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது. சாதாரணமாக வனாந்திரத்தில் மோசேயை பின்பற்றின இஸ்ரவேலர்கள் அடைந்த அனுபவங்கள் கிறிஸ்தவர்களின் அனுபவங்களுக்கு இணையாக காணப்படுகின்றன என்பதை பவுல் குறிப்பிடுகிறார்.
நாம் கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டது போல அவர்கள் மோசையினால் மீட்கப்பட்டார்கள். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவில் ஞானஸ்நானம் பெற்றது போல அவர்கள் மோசையில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய பந்தியில் புசித்து பானம் பண்ணுவது போல அவர்கள் தேவனிடத்திலிருந்து மன்னாவை புசித்து தண்ணீர் அருந்தினார்கள். இருப்பினும் இந்த கிருபையின் முன் அனுபவங்கள் இஸ்ரவேலர்களை அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கும் போதே அவருடைய தகுதியை அறியும் ஒரு காலத்திற்குள், ஒரு சோதனை காலத்திற்குள் செல்வதற்கு தயார்படுத்தியது. துரதிருஷ்டவசமாக மோசேயின் நாட்களில் பெரும்பாலான இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு பிரியமில்லாமற் போனார்கள், மற்றும் அவர்கள் வனாந்திரத்திலேயே மரித்து போனார்கள். அதனால் சபையாக கிறிஸ்தவர்கள் இஸ்ரவேலின் அனுபவங்களிலிருந்து, அவருடைய பிரயாணத்தின் இயல்பு நிலையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டுமென்று பவுல் முடிவு செய்கிறார். பவுலினுடைய மாதிரியிலிருந்து ஆபிரஹாமின் வாழ்க்கையை கிறிஸ்தவ சபைக்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அதிகமாக நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆபிரஹாமின் வாழ்க்கையை குறித்ததான மோசேயின் கதைகள் இஸ்ரவேலர்களை எப்படி விசுவாசமுள்ளவர்களாக நிலைநிறுத்தியிருப்பது என்று உற்சாகப்படுத்தினது. அவர்கள் திரும்பி பார்த்து தேவன் எகிப்திலிருந்து அவர்களை மீட்பதற்காக செய்ததை நினைத்து பார்த்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி முன்னேறி சென்றார்கள். அதிகமாக அதேபோல ஆபிரஹாமுடைய கதைகளை இன்றைய சபையில் பயன்படுத்தும் போது நம்முடைய பிரயாணத்திலும் அது நம்மை உற்சாகப்படுத்தும். ராஜ்யத்தின் துவக்கத்தில் அவர் செய்தவைகளுக்காக நாம் கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய நாளில் அவருடைய ராஜ்யம் வளர்கிறதுனாலே நாம் அவரிடத்தில் தொடர்ந்து விசுவாசமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மற்றும் நாம் புதிய வானம் புதிய பூமியில் பிரவேசிக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பிரயாணம் முடிவதற்கு நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஆபிரஹாமுடைய வாழ்க்கையின் நவீன பயன்பாட்டிற்கு நாம் கடக்கும்போது ஆபிரஹாம் மற்றும் இயேசுவிற்கு இடையேயான தொடர்புகள் குறித்து மட்டும் பரிசீலிக்கக்கூடாது என்பதை நாம் பார்த்தோம். ஆபிரஹாமின் இந்த கதைகளை முதலாவது பெற்றுக்கொண்ட இஸ்ரவேல் தேசம் மற்றும் கிறிஸ்தவ சபைக்கு இடையேயான தொடர்பின் மீதும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் தேசம் மற்றும் புதிய ஏற்பாட்டு சபை இரண்டும் ஆபிரஹாமின் வித்துக்களே. நாம் இருவருமே கலக்கப்பட்ட இன அடையாளங்களே. நாம் இருவரும் ஆவிக்குரிய வேறுபாடு உடையவர்கள், மற்றும் நாம் இருவரும் தேவனுடைய மகிமையான ராஜ்யத்தை நோக்கியதான இலக்கை நோக்கி பிரயாணம் செய்பவர்கள். இன்றைய உலகில் ஆபிரஹாமின் தொடர்ச்சியான வித்தாக கிறிஸ்தவ சபையில் ஆபிரஹாமின் வாழ்க்கையை பயன்படுத்துவதை பார்க்கும்போதே ஆபிரஹாமின் வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்ட நான்கு முக்கிய கருப்பொருள்களை எவ்வாறு இந்த பயன்பாட்டின் செயல்முறைகளை தொடர்பு கொள்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுடனான நம்முடைய அன்றாட வாழ்க்கையை குறித்து இந்த மைய கருத்துக்கள் என்ன கூறவிருக்கின்றன? ஆபிரஹாமினுடைய கதைகளின் நான்கு பிரதான வாதங்களை நாம் நினைவு கூறலாம். தெய்வீக கிருபை, ஆபிரஹாமின் தேவப்பற்று, ஆபிரஹாமிற்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள், மற்றும் ஆபிரஹாமின் மூலம் தேவனுடைய ஆசீர்வாதங்கள். பின்வரும் பாடங்களில் ஆபிரஹாமின் வித்துகளாக நமது வாழ்க்கையில் எவ்வாறு இந்த கருப்பொருள்கள் பேசுகின்றன என்பதை மீண்டும் மீண்டுமாக நாம் சுட்டி காட்டுவோம். இந்த கட்டத்தில் நாம் பின்பற்ற வேண்டிய சில பொதுவான வழிமுறைகளை சுருக்கமாக வழங்குவோம். முதலாவதாக தெய்வீக கிருபையை பற்றி பரிசீலிப்போம். ஆபிரஹாமினுடைய ஆரம்ப நாட்களில் மட்டுமல்ல, அவன் பூமியில் நீடித்திருந்த நாட்கள் முழுவதும் தேவன் அவனுக்கு அதிக இரக்கத்தை காண்பித்தார். மேலும் தேவன் ஆபிரஹாமிற்கு இரக்கம் காட்டியது போல கிறிஸ்துவுக்குள் துவக்கப்படவும் நிலைத்திருக்கவும் செய்வதன் மூலம் தேவன் இன்றைய கிறிஸ்தவர்களுக்கும் தம் இரக்கத்தை காண்பிக்கிறார் என்று வேத வாக்கியங்கள் தெளிவாக காட்டுகின்றன. எபேசியர் 2:8-9 பவுல் சொல்வது போல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிறிஸ்துவுக்குள் இரட்சிப்பு என்பது தேவனுடைய கிருபையின் ஈவு. நாம் கொண்டிருக்கும் விசுவாசம் கூட அவரிடமிருந்து வருவதுதான். நாம் தேவனுடைய இரக்கத்தை அதிகமாக சார்ந்திருக்கிறோம். அதாவது நமது கிறிஸ்தவ வாழ்க்கையில் அந்த இரக்கத்தில் தொடர்ந்து வாழ வேண்டியுள்ளது. தேவனுடைய நீடித்த கிருபை இல்லாமல் விசுவாசமுள்ளவர்களாய் நிலைத்திருப்பதற்கு நம்முடைய முயற்சிகள் வீணாயிருக்கிறது. இதன் காரணமாக மோசேயை பின்பற்றின இஸ்ரவேலர்கள் ஆபிரஹாமினுடைய கதைகளை கேட்டு அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபையின் ஆச்சரியங்களை குறித்து நிச்சயமாக கற்றிருப்பார்கள். அதுபோல ஒவ்வொரு முறையும் ஆபிரஹாமிற்கு தேவன் காண்பித்த இரக்கத்தை குறித்து நாம் வாசிக்கும்போது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இணைந்தோ அல்லது தனித்தோ தேவன் நமக்கு செய்தவைகளுக்காக எப்படி நன்றியுள்ளவர்களாயிருப்பது என்று கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கின்றன. தேவன் அதிகமான இரக்கத்தை நமக்கு காண்பித்திருக்கிறார். அவருடைய இரக்கத்தை தேடி அதை சார்ந்து கொள்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
அதிகமாக இதேபோன்று ஆபிரஹாமின் தேவப்பற்றை குறித்ததான கருப்பொருளும் அநேக நிலைகளில் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு பொருந்துகிறது. ஆபிரஹாமின் வாழ்க்கை குறித்து நாம் வாசிக்கும்போது அநேக சூழ்நிலைகளில் தேவனை கீழ்ப்படிதலோடு சேவிக்க ஆபிரஹாம் கட்டளையிடப்படுகிறார். ஆபிரஹாம் இந்த வாழ்க்கையின் பூரண நிலையை அடையவில்லை என்பது உண்மைதான். ஆனால் அவர் உண்மையான விசுவாசத்தின் கனியை காண்பித்தார். இப்பொழுது பழைய ஏற்பாட்டிலும் விசுவாசமுள்ள கீழ்ப்படிதல் என்பது எப்பொழுதும் தேவனுடைய இரக்கம் மற்றும் கிருபையின் அடிப்படையிலேயே காணப்பட்டது என்பதை நினைவில் கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது. அதனால் இந்த முக்கியத்துவத்தை சட்டவாதத்தின் வடிவம் என தவறாக எண்ணிவிடக்கூடாது. எனினும் பழைய ஏற்பாட்டில் உள்ளது போல இன்றைய உண்மையான விசுவாசிகளும் விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனை சேவிப்பதன் மூலம் தேவனுடைய கிருபைக்கு உத்தரவளிக்க வேண்டுமென்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள்.
இதன் காரணமாகவே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கான தேவப்பற்றின் பொறுப்புகளை குறித்து புதிய ஏற்பாடு அடிக்கடி வலியுறுத்துகிறது. எபேசியர் 2:8-10 பவுல் கிருபையையும் தேவப்பற்றையும் தொடர்புபடுத்தும் விதத்தை கவனிக்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
வசனம் 10 தெளிவாக சொல்வது போல இன்றைய கிறிஸ்தவர்களிடம் நற்கிரியைகள் செய்வதற்கான பொறுப்பு உள்ளது. நாம் விசுவாசம் உள்ளவர்களாக நிலைத்திருக்கும்படியாக தேவன் நமக்கு இரட்சிப்பின் விசுவாசத்தை வழங்கியிருக்கிறார். ஆகவே மனிதனுடைய தேவப்பற்றை குறித்து ஒவ்வொரு முறையும் ஆபிரஹாமின் வாழ்க்கை வாதங்களை எழுப்பும் போதும் அந்த நன்மை செய்யும் பொறுப்புகளை நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துவதற்கான நிலையில் நாம் உள்ளோம். 3வது இடத்தில் ஆபிரஹாமுக்கு வழங்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பொருந்தும் வழிகளையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவன் ஆபிரஹாமிற்கும் அவனுடைய வித்துக்கும் சிறந்த ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் என்பதை நினைவு கூற வேண்டும். இறுதியாக அவர்கள் மாபெரும் கீர்த்தி வாய்ந்த ஒரு சிறந்த செழிப்பான தேசமாகி விடுவார்கள். மேலும் ஆபிரஹாமினுடைய கதைகள் முழுவதுமாக தேவன் முற்பிதாவை இந்த இறுதியான ஆசீர்வாதங்களை முன்கூட்டியே ருசி பார்க்கும்படியாக ஆசீர்வதித்ததை நாம் காணலாம். மூல பார்வையாளர்களான இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய இறுதியான ஆசீர்வாதங்களுக்காக காத்திருந்து ஆபிரஹாமிற்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதை கண்டது போல இன்று கிறிஸ்தவர்களாக நாமும் அவர்கள் எல்லாவிதமான நிறைவேறுதலுடன் நம்மிடம் வருவதற்காக நம்பிக்கையுடன் காத்திருந்து இவ்விதமான அநேக ஆசீர்வாதங்களை இங்கே ருசி பார்க்கும்படியான அனுபவங்களை பெற்றிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் வருகையின் போது நமக்குரியதாக போகின்ற இறுதியான ஆசீர்வாதங்களுக்காக நம்பிக்கையுடன் நமது அனுதின வாழ்க்கையை வாழும்போது இந்த வாழ்க்கையில் நாம் காண்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு அதிகமான உற்சாகத்தை தருகிறது.
முடிவாக ஆபிரஹாமினுடைய கதைகள் தேவன் ஆபிரஹாம் மூலமாக உலகத்திற்கு தரப்போகிற ஆசீர்வாதங்கள் மீது கவனம் செலுத்தும் போது கிறிஸ்தவர்களும் நம் மூலமாக இந்த உலகம் அடையப் போகும் ஆசீர்வாதங்களை பிரதிபலிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஆபிரஹாம் சத்துருக்களிடமிருந்து பாதுகாப்பையும் அவனுடைய சிநேகிதர்களுக்கு ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தமாய் பெற்றுக்கொண்டார். ஏனெனில் அவன் மூலமாக ஒரு நாள் பூமியில் உள்ள தேசங்கள் அனைத்திற்கும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் பகிரப்படும் என்பதை நாம் நினைவு கூறுகிறோம். மற்றும் இதை காட்டிலும் மேலாக ஆபிரஹாமின் கதைகள் வாயிலாக அவ்வப்போது அனைத்து விதமான ஜனங்களுக்கும் அவருடைய ஆசீர்வாதத்தின் கருவியாக தேவன் ஆபிரஹாமை பயன்படுத்தினார் என்பதை நாம் காணலாம்.
ஆதியாகமத்தின் மூல பார்வையாளர்கள் இந்த நிகழ்வுகளை கற்றதிலிருந்து அவர்கள் இந்த நிகழ்வுகளை பிரதிபலிப்பதற்கான அநேக வாய்ப்புகளை கொண்டிருந்தார்கள். இந்த உலகத்திற்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கருவியாக சேவை செய்வதற்குரிய வழிகாட்டலை அவர்கள் கண்டுகொண்டார்கள். சத்துருக்களிடமிருந்து தேவனுடைய பாதுகாப்பு மற்றும் அவருடைய அயலார்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை பரப்புவதற்கான முயற்சிகளுடன் முன்னேறி செல்வதையும் குறித்து அவர்கள் நிச்சயித்திருந்தார்கள்.
அதிகமாக அதை போன்று கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த மைய கருத்துக்களை நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த வேண்டும். நாமும் கூட தேவனுடைய பாதுகாப்பின் நிச்சயத்தை உடையவர்களாகவும் தேவனுடைய ராஜ்யத்தை பூமியின் எல்லை வரைக்கும் விரிவுபடுத்துவதன் மூலமாக தேசங்கள் அனைத்திற்கும் ஆசீர்வாதமாக இருப்போம் என்ற உற்சாகத்தை கண்டுகொள்பவர்களாகவும் காணப்படுவோம். ஆபிரகாமின் வாழ்க்கையின் நவீன பயன்பாட்டின் மீதான இந்த பாடத்தில் முற்பிதாவிற்கு அர்ப்பணிக்கப்பட்டதாய் காணப்படுகிற ஆதியாகமத்தின் அதிகாரங்கள் எவ்வாறு நம்முடைய உலகத்திற்கு இன்று பொருத்தமானவை என்பதை நாம் ஆராய்ந்தோம். முதலாவதாக வேதாகமத்தின் இந்த பகுதியின் மீது கிறிஸ்தவ அணுகுமுறை என்பது ஆபிரகாமின் மிகச்சிறந்த வித்தாக கிறிஸ்துவின் மீது கவனத்தை ஈர்க்கிறது என்பதை நாம் கவனித்தோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நாம் கண்டுபிடித்ததான மைய கருத்துக்களை கிறிஸ்து நிறைவேற்றுகிறதான வழிகளை இது தேடுகிறது. ஆனால் இதற்கு அப்பாற்பட்டு ஆபிரகாமின் வாழ்க்கை எப்படி ஒன்றிணைந்த ஆபிரகாமின் வித்தாக சபைக்கு பொருந்துகிறது என்று நாம் பார்த்தோம். வேத வாக்கியங்களின் இந்த பகுதியின் போதனைகள் படி கிறிஸ்துவில் ஆண்கள், பெண்கள் மற்றும் பிள்ளைகள் எவ்வாறு வாழ வேண்டியவர்கள். ஆதியாகமத்தில் ஆபிரகாமின் வாழ்க்கையை மிக நெருக்கமாக நாம் பார்த்ததின்படி நமது இன்றைய வாழ்க்கையில் முற்பிதாவின் வாழ்வை அப்பியாசப்படுத்துவதற்கான அநேக வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது. பிதாவாகிய ஆபிரகாமை பற்றிய மோசையின் கணக்கு நமது இருதயத்தை முற்பிதாவை நோக்கி மட்டுமல்ல ஆபிரகாமின் வித்தாகிய கிறிஸ்துவை நோக்கியும் கிறிஸ்துவுக்குள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக மற்றும் ஆபிரகாமிற்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தின் சுதந்திரவாளிகளாக ஆச்சரியமாக காணப்படுகிற நம்மை நோக்கியும் ஈர்க்கிறது என்பதை நாம் கண்டுகொள்ளலாம்.